وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام اخرجه البخاري في باب بدء الوحي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஏத்திகாவுடைய நீயத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விளக்கியவைகளில் இருந்து நூற்றுக்கு நூறு தவிர்ந்து விலகி கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுக்கு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஒரு உயர்ந்த சங்கையான கண்ணியமான மார்க்கத்திலே எங்களை இருக்க செய்திருக்கின்றான். இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இதை விட சிறந்த ஒரு மார்க்கம் எதுவுமே இருக்க முடியாது. உலகம் ஆரம்பம் முதல் இன்று வரையில் எத்தனையோ மதங்கள் மார்க்கங்கள் உருவாகி சிலது சில காலம் வரை சில நூற்றாண்டுகள் வரை சிலது இருந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அன்றும் இன்றும் என்றும் ஒரு தெளிவான வழிகாட்டலை, அழகான ஒரு வழிகாட்டலை, வாழ்க்கை வழிமுறையை அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வழிமுறையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட மார்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டால் நானும் இங்கிருக்கக்கூடிய அனைவருமே உண்மை முஸ்லிம்களாக மாறிவிட்டால் இந்த உலகத்திலே எந்த ஒரு பிரச்சனையையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் முன்னோக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட மாட்டாது. இன்று எல்லா டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டாலும் அது உயர்ந்த அரசியல் அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே போல எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், லா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் அந்த நிறுவனங்களில் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை, கஷ்டம், துன்பம், அடிதடி, குரோதம், விரோதம் என்ற ஒரு நிலைப்பாடுதான் யாரை பார்த்தாலும் இன்று விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், நாம் ஒவ்வொருவரும் தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது கூட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கட்டும், மற்ற மனிதர்களை பற்றி கவலைப்படாமல் நான் நான் என்ற அந்த வெறுமனே பெருமையும் மமதையும் உள்ளத்தில் ஆட்கொண்டிருப்பதன் தான் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்குரிய ஒரு காரணமாக இருக்கிறது. இன்று என்னுடைய சொத்து, நான், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய அரசியல், என்னுடைய பதவி, என்னுடைய பட்டம், இவைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு மற்றவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலைமை முற்றிலும் இல்லா போய்விட்டது. மற்றவனை பற்றி கவலையே கிடையாது. நான் ஆட்சிக்கு வர வேண்டும், அதற்காக நீ மற்றவன் திட்டிக்கப்படுகின்றானே, துன்புறுத்தப்படுகின்றானே, அவனை பற்றி தப்பாக பேசப்படுகின்றது, அவனுக்கு மோசமான நிலைமைகள் உண்டாக்கப்படுகின்றது, அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு பொறுப்பு வேண்டும், நான் ஆட்சியாளனாக ஆக வேண்டும், என்னுடைய வீடு நல்ல முறையிலே இருக்க வேண்டும்,
என்னுடைய வீடு நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் யோசிக்கிறோம் சிந்திக்கிறோமே தவிர, நான் வீட்டை உயர்த்தி கட்டியிருக்கின்றேன், என்னுடைய வீட்டுக்கூரை தண்ணி பக்கத்து வீட்டிலே போய் விழுகின்றது, அவனுடைய சுவரிலே விழுகின்றது, அவனுடைய காணிலே என்னுடைய வீட்டு தண்ணி போகின்றது, என்னுடைய வீட்டினுடைய அசிங்கங்கள் அசுத்தமான தண்ணி மற்றவனுடைய வீட்டுக்கு போகின்றது, என்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காணிலே அது சுத்தமாக இருந்தால் சரி, அதை பக்கத்து வீட்டுக்காரனுடைய காணில போய் விளட்டும், அது எனக்கு பரவாயில்லை, என்னுடைய அசுத்தங்கள் பக்கத்து வீட்டிலே போய் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு பரவாயில்லை, என்னுடைய வீடு சுத்தமாக இருந்தால் போதும். இன்று ஒவ்வொருவருடைய மனோநிலைமையும், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், என்னுடைய வாகனம், என்னுடைய வசதி வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கணும், மற்றவர்களை பற்றிய கவலை கிடையாது. இன்று தனி மனிதனிலையும் பொதுவான நிலைமையிலும் எல்லாருடைய தலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு அசிங்கமும் ஒரு நஷ்டமும் ஒரு நஞ்சும் தான் இது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் புனிதமான மார்க்கம், கலிமா சொன்ன நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவரை பற்றி கவலைப்பட வேண்டும். எங்களுடைய தலைகளிலே சொத்து செல்வம் ஆட்சி கொள்வது அது மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய ஒரு அழிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹதீஸிலே வருகின்றது, புகாரியுடைய மிக நீளமான ஒரு ரிவாயத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், تعيس عبد الدينار وعبد الدرهم وعبد الخميسة إن أعطي رضي وإن لم يعط سخط تعيس وانتكس وإذا شيك فلن تكش سنة صلى الله عليه وسلم تنغتك أدمي بطوان வெள்ளிக்கு அடிமைப்பட்டவன், ஆடைகளுக்கு அடிமைப்பட்டவன், ஆட்சி அதிகாரம் பொருள் சொத்து செல்வங்களுக்கு அடிமைப்பட்டவன் நாசம் அடைந்து விட்டான், அவனுக்கு ஈடேற்றம் கிடையாது, அவனுக்கு மனதில் சந்தோஷம் கிடையாது, அவனுக்கு நிம்மதி கிடையாது, அவனுக்கு நாசம் தான். அவனுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டா வா வா சந்தோஷப்படுவான், அவரை தலைவராக ஆக்கினா, ஸ்கூல்ல பிரின்சிபலாக ஆக்கினா, பள்ளியில தலைவராக ஆக்கினா, ஊருடைய தலைவராக ஆக்குறாங்க, நாட்டுடைய ஜனாதிபதியாக ஆக்குறாங்க, வா 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 ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இன்னும் கொடுக்கப்படலண்டா கோவப்படுவாரு, என்ன ஏன் தலைவராக ஆக்கல்ல, எனக்கு ஏன் பொறுப்பு தரல, ஏன் என்ன ஊருடைய தலைவராக்கல்ல, என்ன ஜனாதிபதி ஆக்கல்ல, ஏன் எனக்கு ஏன் நீங்க அதிகாரத்தை தரல, எனக்கு ஏன் சொத்து செல்வங்களை தரல, கோவப்படுவாரு, மக்களோட கோச்சு கொள்வாரு, அடிச்சு கொள்வாரு, பிரச்சனையை உண்டாக்குவாரு, கித்தனாவை உண்டாக்குவாரு, உள்ளால கிரிமினல் கேம கொடுப்பாரு. இப்படிப்பட்டவன் ஒரு நாளும் ஈடேற்றம் அடைய முடியாது, அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அழிவு அவனுக்கு, நாசம் தான். இன்றைக்கு பார்க்கிறோம் ஆட்சியில இருக்கிறாரு, என்ன தெரியுமா சொல்றாங்க, அதுல நிம்மதி இல்ல, நிம்மதி பறிக்கப்பட்டிருச்சு. இருக்கிறாரு பங்களால, போறது வாரது ஹை கிளாஸ் வெஹிக்கல்ல வாகனத்துல, அதுல நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல. கண்ணியமானவர்களே, மற்றவனை பத்தி சிந்திக்காம நான் என்ற மமதையோடு சொத்து செல்வங்களை சேர்த்து ஆட்சி அதிகாரங்களை பிடிப்பான் என்று இருந்தா அவனுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுக்க மாட்டான். இது இஸ்லாத்துல அல்லாஹ்வுடைய வாக்கு. எப்ப ஒரு மனிதன் அநியாயம் செய்வானோ, மற்றவனை பற்றிய கவலை இல்லாமல் வெறுமனே சொத்து செல்வம் அதிகாரம் பொறுப்பு ஆட்சி என்ற அந்த மமதம் மட்டும் உள்ளத்துல இருக்குமோ, அவனுக்கு ஒரு நாளுமே சந்தோஷம் இருக்காது. வெளியில பார்த்தா போறாரு வாராரு நல்லா இருக்கிறாருன்னு மக்கள் சொல்லுவார்கள், அவருடைய உள்ளத்துல ஏண்டா வாழ்கின்றோம், கபருக்கு போனா நல்லமே, அப்படியான சிந்தனையோட தான் அவர் வாழ்வாரு. நிம்மதியை அல்லாஹ் கலக்குவான். இன்னத்தரை கஷ்டப்படுத்திட்டு, பக்கத்தூட்டார கஷ்டப்படுத்திட்டு, மஹல்லா வாசிகளை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி, பக்கத்தில் இருக்கிற கூடியவனை சிரமப்படுத்தி, கூட இருக்கிற வேலை செய்யக்கூடியவனை சிரமப்படுத்தி, மனசை நோவடிச்சு ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இது இஸ்லாத்துடைய நியமனம். அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படித்தான். கண்ணியமானவர்களே, அதனாலதான் இஸ்லாம் ஹியூமனிட்டி மனித நேயத்தை மிகவும் வலியுறுத்துகின்றது. இஸ்லாம் மார்க்கம் மட்டும் தான், மற்றவர்களை கவனியுங்கள், மற்றவருடைய துக்க சுகங்கள்ல பங்கெடுங்க, அவங்களோட கஷ்டங்கள்ல பங்கெடுங்க. நீங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அவங்களோட துன்பத்தையும் கஷ்டத்தையும் பாருங்க. இஸ்லாம் மாத்திரம்தான் வலியுறுத்துகின்றது. ஏனே எந்த மதத்திலையும் ஹியூமனிட்டி மனித நேயத்தை வலியுறுத்தினது கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா சூசகமான முறையில ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில மிக தெளிவான முறையில சொல்லி காட்டுகின்றான், நாங்க வாழக்கூடிய நேரத்தில் நாங்க வச்சிருக்கக்கூடிய தொடர்பு, நாங்க மக்களோட வைத்திருக்கக்கூடிய தொடர்பு, இதுல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், அது யாராக இருக்கட்டும், படித்தவன், பாமரன், நல்ல வசதி வாய்ப்புடையவன், ஒன்றும் இல்லாதவன், அரசன், ஆண்டி, யாரா இருக்கட்டும், எல்லோரும் எப்படி மற்றவங்களோட நடந்து கொள்ளணும், அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجن وابن السبيل وما ملكت ايمانكم ان الله لا يحب من كان مختالا فخورا. الله சொல்கின்றான், படைத்த ரப்பு அல்லாஹ், அவனுக்கு நீங்க இணை வைக்கவானம், அவனோட யாரையும் சேர்க்கவானம், உங்களோட கஷ்டமா, உங்களோட துன்பமா, உங்களோட பிரச்சனையா, ஹாஜியார் கொண்டு வந்து தரட்டும், ஜகாத் வரட்டும், பைத்துல் மால் தரட்டும், எதிர்பார்த்திருக்க வானம், யார்த்தையும் வைத்து கையேந்த வானம், படைச்ச ரப்பிடத்துல நீங்க அழுங்க, படைச்ச ரப்பிடத்துல கெஞ்சுங்க, தாஜ்ஜத்துல நேரத்துல எழுமுங்க, அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம், கெஞ்சுங்க, கலருங்க, படைச்ச ரப்புக்கு முன்னால. அவனை விட்டுட்டு மக்கள்கிட்ட வைத்து கையே சொல்யூஷன் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஹாஜியார்க்கு அல்ல, பைத்துல் ஜகாத்துக்கு அல்ல, பைத்துல் மால்க்கு அல்ல, எங்களோட ஊர் தலைவர்கள்ட்ட அல்ல, எங்களோட ஊர்ல இருக்கிற பணக்காரங்கள்ட்ட அல்ல, படைச்ச ரப்பு சொல்றான் எல்லாரும் ஃபகீர்கள், அந்தமுல் ஃபுகரா, அல்லாஹ்வே சொல்லிட்டான். அது எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்றான் நீ ஏல, உனாட்ட ஒன்றும் இல்ல, ரெண்டு செகண்ட்ல அல்லாஹ் தூக்கிடுவான். அல்லாஹ்வுக்கு செகண்டும் தேவல்ல, அல்லாஹ் பொசிக்கிடுவான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அல்லாஹ், அவனிடத்துல கேளுங்க, கெஞ்சுங்க, தொழுங்க, அல்லாஹ்விடத்துல இறங்குங்க. அல்லாஹ் சொல்றான் அவனோட சேர்த்தி ஒத்தர வச்சு அவங்கள்ட்ட வைத்து நீங்க கையேந்த வானன். ரெண்டாவது சொல்றான், நீங்க வாழக்கூடிய நேரத்துல உங்களோட வீட்டுல இருந்தே உங்களோட நிலைமைகளை நீங்க ஆரம்பிங்க. மக்களோட புலங்குறது வெளியில, வீட்டுக்குள்ள பெத்த தாயும் தாப்பனும் இருக்கிறாங்க, அவங்களோட விஷயத்துல மோசடி செய்ய வானன். பெற்ற தாய் தாப்பன் அவங்களோட எஹ்சான் செய்யுங்க. எஹ்சான் சொல்லி சொன்னா எப்பெல்லாம் எப்படி எல்லாம் பெற்ற தாய்க்கும் தாப்பனுக்கும் உதவி செய்யலுமோ, அவங்களை கவனிக்கலுமோ, நீங்க அவங்களை கவனிங்க. அதுல மாற்றம் செய்ய வானன். பெற்ற தாயும் தகப்பனும், கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, பல விடயங்கள் இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்கின்றேன். இன்றைக்கு எங்களோட ஸ்காலர் படிச்ச மட்டத்தில் இருந்து பாமரர் வரையில சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், இன்னைக்கு பாருங்க எங்களோட பிசினஸ் எல்லாம் ரிம்ல போகுது, பஞ்சம் ஏற்பட்டிருக்குது, சரியான ஒரு கஷ்டமான நிலைமை. கண்ணியமானவர்களே, நாங்க இன்றைக்கு யார தெரியுமா குறை சொல்றோம், அமெரிக்காவை குறை சொல்றோம், பிரிட்டிஷ குறை சொல்றோம், லண்டனை குறை சொல்றோம், நார்வே, எகிப்த் என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் குறை சொல்லி முடிஞ்சு, எங்களோட நாட்டு ஜனாதிபதி சரியில்லை, எங்களோட நாட்டு மந்திரிமார் சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதனாலதான் இன்றைக்கு நாங்க லொஸ்டா இருக்கிறோம், அதனாலதான் எங்களுக்கு பிசினஸ் இல்லை. இன்றைக்கு பொதுவாக எல்லாரும் பேசுற விஷயம் இதுதான், எக்கனாமிக் டவுன், பினான்சியல் அந்த டிபார்ட்மெண்ட் டவுன். எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட அரசாங்கம். இன்றைக்கு நாங்க சொல்றோம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹதீஸ் என்ன தெரியுமா சொல்லுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, மிக தெளிவா சொன்னாங்க. எப்ப ஒரு தாயும் தந்தையும், ஒரு தாய் தந்தை பெற்ற புள்ள தாயும் தந்தையும் மதிக்காம நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ, பெற்ற தாப்பனை பார்த்து ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வயசுக்கு போயாச்சு, இவர்கிட்ட கட்சிக்குது, இவரு சொல்றாரு என்ன உங்களுக்கு ஒருக்க சொன்ன விளங்குது இல்லையா? இப்ப நான் சொன்னேன் தானே, சொன்ன விளக்கம் இல்லையா? இன்னைக்கு மான் பேசுறாரு தாயோட தாப்பனோட. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, எப்ப பெற்ற தாயும் தாப்பனையும் மதிக்காம நடக்க ஆரம்பிப்போமோ, நீங்க அந்த நேரத்துல கியாமத்தை எதிர்பாருங்க, வறுமையை எதிர்பாருங்க, கஷ்டத்தை எதிர்பாருங்க, உங்களோட எக்கனாமிக் டவுனை எதிர்பாருங்க, பினான்சியல் டிபார்ட்மெண்ட் டவுனை எதிர்பாருங்க. சந்தோஷம் உங்களுக்கு இருக்காது, மனசிலிருந்து நிம்மதி பறி போயிடும். எப்ப தெரியுமா? பெற்ற தாயும் தாப்பனையும் கோச்சி கொண்டு நடக்கும் பொழுது, பெற்ற தாய் தாப்பனை மதிக்காம நடக்கும் பொழுது. இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், பெரிய ஹை கிளாஸ் எஜுகேட்டடா இருக்கலாம், பெரிய படித்தவரா இருக்கலாம், தாய் தாப்பன் என்று சொன்னா அது அந்நியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களோட நடந்து கொள்ற முறை குர்ஆன் சொல்லுது. வலா தக்குல்லஹுமா, நீங்க உங்களோட உம்மாவையும் பாப்பாவையும் பார்த்து என்ன உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க அப்படி இப்படின்னு பேசவானம், உம்மட வாப்பட முன்னுக்கு குரலை உயர்த்தி பேசவானம் குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு நாங்க சொல்றோம், அதுல கொஞ்சம் ஓதி பாருங்களே, மனசுக்கு நிம்மதி இல்ல, எனக்கு என் பிசினஸ்ல இன்னைக்கு பெரிய வீழ்ச்சி, வட்டியில ஓடுது, கொஞ்சமாலும் பிரச்சனையோ தெரியாது, என்னமாலும் ஜின் பிரச்சனையோ தெரியாது, ஏதாவது முசீபத்தோ தெரியாது, கொஞ்சம் வந்து ஓதி பாருங்களே. இன்னைக்கு சொல்றாங்க கண்ணியமானவர்களே, அவருக்கே தெரியாது நான் ஏண்ட உம்மா வாப்பாவை கோச்சிக்கொண்டிருக்கிறேன், உம்மா வாப்பாவோட மரியாதையா நடக்கிறேன் இல்ல, அதனால ஏற்பட்ட நஷ்டம் தான் எனக்கு, ஜின் பிரச்சனை அல்ல, முசீபத் அல்ல, வீட்டுக்குள்ள ஷைத்தான் அல்ல, பெற்ற தாய் தாப்பன் மதிக்கப்படுகின்றார்கள் இல்லை, அதனால் தான் எங்கட வீழ்ச்சி, அதனால் தான் எங்கட மனசில் இருக்கிற நிம்மதி பறி போயிருச்சு. கண்ணியமானவர்களே, பெற்ற தாயும் தாப்பனும் எங்களை பார்த்து கைய ஒசத்தி, யா அல்லாஹ் என் புள்ளகளுக்கு ரஹ்மத் செய், என் புள்ளகளுக்கு நீ பரக்கத் செய் என்று கேட்க தேவல்ல. ஒரு தாய் ஒரு தந்தை கைய உயர்த்தி, யா அல்லாஹ் ஏண்ட மகன் ஏண்ட மகள் அப்படின்னு சொல்லி உள்ள சால சந்தோஷமான ஒரு பெருமூச்சு போனா அது போதும் இந்த மகனுடைய ஈடேற்றத்துக்கு, அது போதும் இந்த மகளுடைய ஈடேற்றத்துக்கு. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். பெற்ற தாயையும் தகப்பனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நான் என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய தாய் உயிரோட இருந்தால் இருந்திருந்தா நான் போய் தக்பீர் கத்தி, அல்லாஹு அக்பர் தக்பீர் கத்தினதுக்கு பின்னால இருந்து ஏண்ட தாய் என்ன கூப்பிடுறா, யா முஹம்மத், யா முஹம்மத் அப்படின்னு சொல்லி, முஹம்மதே முஹம்மதே என்று சொல்லி கூப்பிட்டா, நான் தக்பீர உட்டுட்டு ஓடோடி போய், என்னுடைய தாயே ஏன் கூப்பிட்டீங்க, என்ன அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் தக்பீர உட்டுட்டே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரலோ தலைவர் அறிவாளிக்கெல்லாம் பெரிய அறிவாளி சொல்லின்றார்கள், தாய் கூப்பிட்டிருந்தா நான் தக்பீர உட்டு வைத்து கேட்டிருப்பேன். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க, நான் என் பெற்ற தாயோட தகப்பனோட எப்படி நடந்து கொள்றேன், அப்படி எங்கட வாழ்க்கை அவங்களோட நடந்து கொள்ற முறையில குறை இருக்குதா, மோசடி செய்யறோமா, பெற்ற தாயன் தாப்பனையும் கோச்சி கொண்டிருக்கிறோமா, நாங்க பெற்ற தாய் தாப்பனை விட மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா, நினைச்சுக்கோங்க நிம்மதி ஒரு நாளும் இருக்காது. ஒருத்தர் சொல்றாரு, 40 வருஷத்துக்கு பின்னால நான் என் தாய்க்கு செஞ்ச மோசடி அல்லாஹ் இன்றைக்கு எனக்கு தண்டனையை தந்துட்டான். கண்ணியமானவர்களே, உலகத்துல பெற்றோருக்கு செய்யற அநியாயத்துக்கு உலகத்திலே அல்லாஹ் அவனை தண்டிக்காம விட மாட்டான். ஒவ்வொருத்தரும் பயந்து கொள்ளணும். பெற்ற தாய் தகப்பனுடைய விஷயத்துல அவ்வளவு கடினமான ஒரு விடயம் தான் பெற்ற தாயும் தகப்பனும். நாங்க அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எப்படி தெரியுமா நினைக்கிறது, கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால மனைவி வந்தா மனைவியை விட மனைவிக்கு கொடுக்கிற உரிமை, மனைவி சொல்றதெல்லாம் கேட்கிற, அதுக்கு போறதுதான் பெற்ற தாயும் தகப்பனும். நல்ல தெளிவான முறையில விளங்கிக்கோங்க. கல்யாணம் முடிச்சா ஒரு ஆம்பளை, ஒரு ஆம்பளைக்கு முதலாவது தாய் தான், அதுக்கு பிறகுதான் மனைவி, மனைவிக்கு முன்னால தாய், மனைவி அதுக்கு பிறகுதான். இது ஒரு ஆம்பளைக்கு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆம்பளையுடைய காலடி அவளுக்கு சொர்க்கம் தாயுடைய காலடியில் இருக்குது, தாயை திருப்தி படுத்தணும். ஆனா ஒரு மனைவி ஒரு பொம்பளை அவளுக்கு பெற்ற தாயின் தாப்பனையும் விட முதலாவது உரிமை கணவனுக்கு தான். அங்க மனைவி ஏன உம்மா ஏன வாப்பாண்டு முற்படுத்த முடியாது. இஸ்லாம் சொல்லுது மனைவிக்கு முதலாவது கணவன், ஆனால் கணவனுக்கு முதலாவது தன்னுடைய தாய், அதுக்கு பிறகுதான் மற்றவங்க எல்லாரும். ஒரு மனைவிய உம்மா வாப்பா கூப்பிடுறாங்க, எங்களை கணவன் கூப்பிடுறாரு, அவன் கணவன்கிட்ட தான் போகணும், உம்மட்ட வாப்பட்ட அல்ல. எங்களை மனைவி கூப்பிடுறாரு ஒரு கணவனை, எங்களை தாய் கூப்பிடுறா, இப்ப மனைவிக்கு எல்ல போகணும், எங்களை தாயிடத்துல. அவ்வளவு தூரத்துக்கு ஆண்களுக்கு தாயுடைய விஷயத்துல அவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சுஹ்தர் ரப்பி ஃபீ சுஹ்தில் வாலிதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட பெற்றோரை நீங்க திருப்திப்படுத்தினா அல்லாஹ் திருப்தி ஆகுவான், சந்தோஷம் அடைவான். அல்லாஹ்வுடைய திருப்தி வேணுமா, பெற்ற தாப்பனை திருப்திப்படுத்துங்க. நீங்க அல்லாஹ் உங்களோட இப்ப கோபமோ அப்ப பாருங்க வாப்ப கோச்சி கொண்டிருக்கிறாரா, என் வாப்ப கோபம் அல்லாஹ் நிச்சயமாக என்னோட சந்தோஷமாக இருக்க மாட்டான். இது ஹதீஸ். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, பெற்ற தாய் தகப்பனிடத்துல மன்னிப்பு கேளுங்க, காலை குடிச்சு மன்னிப்பு கேளுங்க. ஒரு தாய் எப்ப இல்லா போவாளோ அந்த நேரத்துலதான் அவனுடைய அந்த தாயுடைய அருமை விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாகத்தான் தாயும் தகப்பனையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறது. வயசு போயிருச்சு, பெட்டோட படுக்கிறாரு, காது கேட்கதில்லை, கண் விளங்குதில்லை. நாங்க நல்ல இப்ப ஸ்மார்ட்டா இருந்து கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொன்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்ப நாங்க பெற்ற தாயும் தகப்பனையும் பார்த்து துட்ட ஆரம்பிக்கிறோமோ என்ன அப்படின்னு கூட நாங்க ஏதாவது சொன்னோம்டா, நாளைக்கு அல்லாஹ் எங்கட புள்ளால எங்களுக்கு சொல்ல வைக்காம மரணிக்க செய்ய மாட்டான். அவ்வளவு ஒரு கடினமான விடயம் தான் பெற்ற தாய் தாப்பனோட நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை. ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்டு பெற்ற தாயுடைய தாப்பனுடைய மனசை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்வோமாக இருந்தா வாலிபர்கள் வயோலிபர்கள் யாரா இருந்தாலும் சரி அல்லாஹ் நிம்மதியை கொண்டு வந்து தருவான். பெற்ற தாய் தாப்பனுடைய துவா அப்படிப்பட்டதுதான். கண்ணியமானவர்களே, அதே போலதான் உற்றார் உறவினர் விடயம் அல்லாஹ் அடுத்த சொல்லி காட்டுகின்றான். வபிதில் குர்பா, எங்கட நெருக்கமான உறவினர்கள், வாப்பட ஃபேமிலி உம்மட ஃபேமிலி. ஆரம்பத்துல நாங்க முதலாவது வாப்பட ஃபேமிலிய பார்க்கணும், அதுக்கு பின்னால உம்மட ஃபேமிலிய பார்க்கணும். யாரு கஷ்டத்தோட இருக்கிறாங்க, யாரு துன்பத்தோட இருக்கிறாங்க, அவங்களோட விஷயத்தை கவனிக்கணும். எங்கட உடம்பிறந்த சகோதர சகோதரிகள், அதுக்கு பின்னால எங்கட உறவினர்கள். எங்கட இன்றைக்கு பார்த்தா நல்ல நல்ல முறையில நாங்க இருக்கிறோம், எங்கட உம்மட ஃபேமிலி வாப்பட ஒத்தரும் இல்ல. ஆனா இவரை பார்த்தா ஊரு குலத்துக்கு ஹெல்ப் பண்றாரு, பெரிய அவருடைய பேரை வாங்குறதுக்கு பெரிய போஸ்டர்ல வருது, பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. நினைச்சுக்கோங்க, அல்லாஹ்விடத்துல எந்த பிரயோஜனமும் இருக்காது. எங்களுக்கு முற்படுத்தணும் எங்களோட உறவினர்களை. இன்னைக்கு நாங்க செலவழிக்கிறது வெளியில ஏ தெரியுமா, குடும்பத்துக்கு செலவழிச்சா எங்களுக்கு இன்றைக்கு பேர் வராது, எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்காது. நாங்கள் செலவழிக்கிறது ஊருக்கையே பேருக்கும் சப்போர்ட்டுக்கும். கண்ணியமானவர்களை யாரை ஏமாத்திக் கொண்டிருக்கிறோம்? படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆரம்பிங்க வீட்டிலிருந்து, ஆரம்பிங்க குடும்பத்திலிருந்து. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? எங்களோட உறவினர்களிடம் ஆரம்பிக்கிறது இல்லையா? குடும்பத்தை கொடுங்க, குடும்பத்துக்கு அள்ளி அள்ளி கொடுங்க, அதுக்கு பிறகு கொடுங்க வெளியில. முதலாவது அங்க நாங்க பார்க்க போனோம்டா, இவங்க துன்பத்தோட இருப்பாங்கடா, ஒரு நாளும் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறது. உறவினர்களுடைய விஷயத்துல கண்ணியமான முறையில நல்ல முறையில நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் சொல்லிட்டு யதீம்களை சொல்றான். தந்தை இல்லாதவர்கள், தாய் இல்லாதவர்கள், தனியா இருக்கிறாங்க புள்ளைகள், அவங்களோட விஷயத்தை கவனியுங்க. அவங்களோட விஷயத்துல மோசடி செய்ய வானன். இந்த புள்ளைகளுக்கு வாப்ப இல்ல, அவங்களோட சொத்த வேண்டிய மாதிரி சூறையாடலாம். கண்ணியமானவர்களே, உள்ளத்துக்கு வந்தாவே அல்லாஹ் நாசத்தை தந்துடுவான். அவங்களோட சொத்து செல்வங்கள்ல யதீம்கள், அனாதைகள், அவங்களோட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மிஸ்கீன்கள், ஏழை எளியவர்கள், அவங்களோட நல்ல முறையில நடந்து கொங்க, அவங்களோட சுக துக்கங்கள்ல கலந்து கொங்க. நாங்க இன்றைக்கு நல்லா சாப்பிடுறோம், வயிறு நிரம்பி இருக்குது, ஆனா எங்கட வீட்டுக்கு பக்கத்துல, எங்கட ஊர்ல, எங்கட கிராமத்துல எத்தனையோ பேர் பசியோட பட்டினியோ இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்ல. இன்றைக்கு எங்களோட நாட்டை பொறுத்த வரையில மிகவும் வறுமையில இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களுடைய வியாபாரம் 180% டவுன் ஆகி இருக்குது. யாரை பார்த்தாலும் கஷ்டம் சிரமம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏ, நாங்க எங்களுக்கு கிடைச்ச சொத்து செல்வங்களை நாங்க அநியாயம் செய்யறோம், வீண் விரயம் செய்யறோம். எங்களோட எத்தனையோ மிஸ்கீன்கள் இருக்கிறாங்க, சாப்பிட வழி இல்ல, குடிக்கிறதுக்கு வழி இல்ல, அவங்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு எப்படி தெரியுமா எங்கட செலவு? கண்ணியமானவர்களே, ரொம்ப கவலையோட நான் சொல்றேன். இன்னைக்கு வரக்கூடிய கல்யாண கார்டை பாருங்க. கல்யாணம் நடக்குது, நிக்காஹ் நடக்குது, கல்யாண கார்டை பார்த்தா அந்த கார்டுக்கு மட்டும் செலவழிச்சிருக்கிறாங்க ஒரு கார்டுக்கு 200 ரூபாய், 250 ரூபாய். ஒரு வீட்டினுடைய பால் சாப்பாட்டினுடைய காசு எத்தனை ஆயிரம் பேருக்கு அடிச்சு கொடுக்கிறோம். படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அநியாயம் செய்யறானே, வீண் விரயம் செய்யறானே. அல்லாஹ் பறிப்பான், நிம்மதிய பறிப்பான், சொத்த பறிப்பான், சந்தோஷம் இருக்காது. வெறுமனே எதுக்கெதுக்கோ எல்லாம் செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. மருந்தோண்டி போடுறதுக்கு ஒரு சாப்பாடு, பேர் வைக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு, அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு சாப்பாடு, என்னென்னவோ சொல்லி எவ்வளவு வீண் விரயம் செய்யறோம். ஆனா என்னோட சமுதாயத்துல என்ன நிலைமை தெரியுமா? நேற்று ஒரு பத்துவா கேட்கிறாங்க. நேற்று என்ன பத்துவா தெரியுமா? அதுல என்னோட சொந்தக்கார ஒருத்தரத கணவர் மௌத்தாவை தாரு. இப்ப அந்த வீட்டுல மனைவியும் 3 பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு செலவுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. இப்ப அந்த பொம்பளை இத்தா இருக்கணும், இத்தா இருந்தா அந்த வீட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எந்த வழியும் இல்ல. இப்ப அந்த பொம்பளை வெளியில போயிட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு வாரத்துக்கு 7 ரூபாய் வெளியில போறதுக்கு அனுமதியா இத்தாவுடைய நேரத்துல? கண்ணியமானவர்களே, என்னோட முஸ்லீம்கள்ட நிலைமை இது மாதிரி எத்தனை சொல்லணும்? இன்னைக்கு நாளுக்கு நாள் ஒரு இடத்துல இருந்து சொல்றாங்க, அதுலத்து இப்படியான ஒரு இடத்துல சரியான வறுமை. அங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை புள்ள கிட்னிய விற்க போறா, 4 லட்சம் ரூபாய் கிடைக்குதாம். அதனால கிட்னிய வித்துட்டு புள்ளையும் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு அந்த 4 லட்சத்தையும் எடுத்து செலவழிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால் எல்லாரும் சேர்ந்து மௌத்தா போகட்டும் அப்படின்ற ஒரு யோசனை சொல்றாங்க. இது இஸ்லாத்துல அனுமதியா? ஃபத்வா கேட்கிறாங்க. எவ்வளவு கஷ்டத்துல, எவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க. ஆனா எங்கட முஸ்லீம் சகோதரர்கள் இன்றைக்கு அந்நியனுக்கு காட்டுறதும் இதுதான். வளர்ந்த அப்பே ஜீவித்தே மேமத்தமாய் அப்பே கசாது, மேமத்தமாய் அப்பே ஹோட்டல், மேமத்தமாய் அப்பே அணுவிதிய, அப்பே காரக மேமத்தமாய், அப்பே ஜீவித்திய மேமத்தமாய் அப்படின்னு சொல்லி நாங்க முஸ்லீம்கள் எங்கட ஆடம்பர வாழ்க்கையை காட்டுகின்றோம். அவன் பார்த்து, எங்களை பார்த்து இன்றைக்கு குத்தம் சொல்ற அளவுக்கு, தப்பா பேசுற அளவுக்கு வந்த இருந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல சஹாபாக்களை பாருங்க, எப்படி மற்றவங்கள்ட்ட விஷயத்துல முன்னுரிமை கொடுத்தாங்க, என்ன செய்கின்றார்கள், பசியோடு இருக்கிறார்கள், பசியோடு இருந்து மற்றவனுக்கு சாப்பாட கொடுக்கிறாங்க. எனக்கு பசியோடு இருந்து பழக்கம், நீங்க சாப்பிடுங்க. பசியோடு இருந்து பழக்கம், நான் வயிற்றுல கல்ல கட்டி கொள்றேன் ஆனா நீங்க பசியோடு இருக்க கூடாது, இதாங்க நீங்க சாப்பிடுங்க. நான் ரெண்டு கல்ல கட்டி கொள்றேன், நான் பசியோடு இருக்கிறேன் ஆனா நீங்க யாரும் பசியோடு இருக்க கூடாது. இது முஸ்லீம்கள், இதுதான் சஹாபாக்கள்ட பண்பு இல்லையா உங்கள்ட்ட, இதாங்க ஏன் ஒரு கடையை வச்சுக்கோங்க உங்கள்ட்ட இல்லையா, இதாங்க நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன இல்ல, இதாங்க உங்களுக்கு. இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு எங்கட நிலைமை உலகளாவிய ரீதியில இன்னைக்கு முஸ்லீம்கள் எஸ்பெஷலி தாங்க 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 எல்லாருமே சவாலாகவும் மம்பட்டிகளாம் தான் நாங்க இருக்கிறோம், இழுத்து இழுத்து எடுக்கிறதுக்கு இருக்கிறோமே தவிர கொடுக்கக்கூடிய நிலைமையில ரொம்பவே குறைவு. அதனாலதான் இன்றைக்கு வறுமையான நிலைமை, ஹராமான விஷயங்கள், மோசமான விஷயங்கள் எத்தனை எத்தனை சொல்லிட்டு போறதுக்கேயும் கண்ணியமானவர்களே, எத்தனை வீடுகள் இன்றைக்கு வெளிவாசல் தேவையை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு இயலாது. இன்னைக்கு தன்னை பாதுகாத்து கொண்டு பர்தாவோட முழு உடம்பு மறைச்சுக்கொண்டு வீட்டில் இருக்கிறாங்க, ஆனா வெளிவாசல் தேவைக்கு வெளியில போகணும், சொந்த பாத்ரூம் இல்ல, பொது பாத்ரூமுக்கு போற நிலைமை. அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இன்னைக்கு எங்க சமுதாயத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க முஸ்லீம்கள், ஆனா நாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆடம்பரமான வாழ்க்கை, காலையில சாப்பிட்டா அதுல மிஞ்சா பாலைக்கு சாப்பிடுற அதெல்லாம் சரிவாராது, அத ஒரு வீசு பாலைக்கு ஸ்பெஷல், பாலைக்கு சாப்பிட்டா அதுல மிஞ்சா அத பணக்காரங்க சொல்லல, மத்த மக்கள் கஷ்டத்தோட இருக்கிறாங்கடா, நாங்க ஹை கிளாஸ்ல ஒரு 1,00,000 ரூபா 50,00,000 ரூபா சம்பளம் எடுக்கணும், அதுல தான் எங்களுக்கு 5,000 ரூபா கொடுக்கலாம், அப்படி இல்ல, ஒவ்வொருத்தரும் நானும் தான் ஒவ்வொருத்தரும் தான் உள்ளத்துக்கு எடுக்கணும், எனக்கு கிடைக்கிற 1,000 ரூபால நான் 10 ரூபா சதக்கா கொடுக்கிறேன், எனக்கு கிடைக்கிற 500 ரூபால நான் 5 ரூபா சதக்கா கொடுக்கிறேன், இல்லாத ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறேன். இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். மல்டி மில்லியனா பில்லியன் ட்ரில்லியனை வச்சு கொண்டு இருக்கிறான், அவன் கொடுக்கிறான் இல்ல, ஆனா இவன் 1,000 ரூபால ஒரு 10 ரூபா கொடுக்கிறானே, அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுவான். இவனுடைய 990 ரூபால அல்லாஹ் 9 கோடி பணத்தை வைத்திருக்கிறான், நாங்க ஒரு 10 ரூபா சதக்கா செய்யறதுனால நாங்க நினைக்கப்படாது, என்னோட சேப் நிறைஞ்சாத்தான் கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, இருக்கிறதுல மற்றவங்களுக்கு இருக்கிறதுல மற்ற கஷ்டமானவங்களை பார்க்க ஆரம்பித்தோம் என்றா எங்களில் முஸ்லீம்கள் யாரும் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க, சிரமப்படக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், மிஸ்கீன்கள விஷயத்துல நல்ல முறையில நடந்து கொங்க, வயிறு நிரம்பி ஏப்பமுட்டு மற்றவன் பசியோட இருக்கிறத பார்த்துட்டு இருக்கவானன், நீங்க மற்றவங்களுக்கும் செலவழிங்க. அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சொல்றான், பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க. எங்கட நாங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி பக்கத்து வீட்டுக்காரர் என்றது நினைக்காதீங்க, எங்கட விரோதிண்டு அல்லது அவன் அவன் மாதிரி இருக்கட்டும் நினைக்காதீங்க, பக்கத்து வீட்டுடைய விஷயத்துல ரொம்ப பேணுதலாக எறீங்க, ரொம்ப கடினமான எச்சரிக்கைகள் வந்திருக்குது பக்கத்து வீட்டுடைய விஷயத்துல, நாங்க ரேடியோவை சவுண்டா போடுறோம், பக்கத்துல சிரமப்படுறாங்க, உள்ளத்துல கவலை வருது, அவனுக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இல்ல, ரேடியோவை வந்து மூடோ என்று சொல்றதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல, அவன் பொறுமையோட இருக்கிறான், ஆனா மனசு கஷ்டப்படுவேண்டா, நினைச்சுக்கோங்க எங்கட வீட்டுக்குள்ள முசீபத் உண்டாகும், ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் வந்திருக்கின்றா எங்கட அழிவுக்கும் நாசத்துக்கும் அதே போதும். நீங்க நினைக்காதீங்க என்ன பிசினஸ் சந்தோஷம் இல்ல, என்ன குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் இல்ல, ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்ல. நான் பக்கத்து வீட்டோட எப்படி நடந்து கொள்றேன், மக்களோட எப்படி நடந்து கொள்றேன், ஒவ்வொருத்தருடைய பதுவா, ஒவ்வொருத்தருடைய ஏச்சி, ஒவ்வொருத்தருடைய மனசு நோயிக்கிறே எங்கட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடும். பக்கத்து வீட்டுடைய விஷயத்துல ரொம்ப பேணுதலாக எரியுங்க, ஊத்த வீசுறதா, அவங்கள மோசமான முறையில் நடந்து கொள்றதா, தப்பான முறையில் நடந்து கொள்றதா, ஏச்சு பேச்சா, அடிதடியா, போகவான அமைதியாக இரக்கமாக பேணுதலாக பக்கத்து வீட்டுடைய விஷயங்கள்ல இருக்கும்படி அல்லாஹ் சொல்றான். அதே போல எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க அந்நியனாக இருக்கிறான், முஸ்லீம் அல்ல. இன்னைக்கு எங்கட மனசுல சில முஸ்லீம்களுடைய மனசுல எப்படி தெரியுமா, சிலவங்க கேக்குறாங்க ஹஜ்ரத் பிசினஸ் செய்யறவர் அந்நியன் அவனோடு எப்படி நடந்து கொள்ளேலுமா. கண்ணியமானவர்களே, அந்நியனாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்கட சகோதரன் என்ற வகையில அவனோட நாங்க மனித நேயத்தோட நடக்கணும். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மஜூசியாக இருக்கிறான், நெருப்பு வணங்கியாக இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஜூ, அவன் ஒரு ஒரு யகூதியாக இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறான். எந்த நாட்டை பொறுத்தவரையில பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பௌத்தனாகவோ ஒரு ஹிந்துவாகவோ அல்லது அவன் ஒரு வேறொரு மதத்தை சார்ந்தவனாகவோ இருக்கிறான், அப்படி இருந்தாலும் அவனோடு நல்ல முறையில் நடந்துக்கோங்க. அந்நியன் தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச மாதிரி நடக்க வானம், அநியாயம் செய்ய வானம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடியவன் அந்நியனாக இருந்தா அவனோட நல்ல முறையில நடந்துக்கோங்க. அவன் பார்த்து வளர்ந்தவமே முஸ்லிம் கட்டிய மேமத ஜீவித்தே கதகரண்ணே மேவகேத மேக்கட்டே விநாச வேண்டோனே மேக்கட்டியவ மேந்தல அவன்டோனே எலவன்டோனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க நடந்து கொள்ள கூடாது. முஸ்லிம் கட்டிய ரத்தரம் மினிசு முஸ்லிம் கட்டிய சமாய் மேவகேதமா ஜீவித்த கதகரண்டோனே அஸ் அபிக் இஸ்லாம் தர்ம பிலிகண்டோனே மே தர்மத்தை அபித்தி அண்டோனே. ஒவ்வொரு அந்நியனும் எங்களை பார்த்து சொல்லக்கூடிய நிலைமைக்கு எங்களோட பிராக்டிக்கல் லைஃப் இருக்கணும், அவங்களோட நாங்க நடந்து கொள்ற முறை அப்படி இருக்கணும். ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா சொல்றது, அப்படி நீட்டத்துக்கு சொல்லிட்டு போறதுக்கு ஏலும். நாங்க ஒரு மீட்டிங்ல இருக்கிறோம், ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் சொல்றாரு, பூஜை கதுமா பாட்டியா பெண் அண்டோனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போன் எடுத்து காட்டுறாரு. வளர்ந்தமே போன் டிக்கே என்ன ஒக்கும ஹாஜியார் மகத்தூர்னு நம்பமாய் பார்த்த எல்லா ஹாஜியார் மாருடைய நம்பர் அதுனே மொனவாத அப்படின்னு அவர் சொல்றாரு. பூஜை கதுமா என்ன வந்து டியூட்டி அனுப்பினாங்க, ஆரம்பத்துல முஸ்லீம் ஒரு ஊரை காட்ட சொன்னாரு, நாலு முஸ்லீம் ஊர்களை சொன்னாரு. இங்க சொல்றது அவ்வளவு பொருத்தம் இல்ல, அந்த நாலு ஊரையும் சொல்லி அவர் சொன்னாரு, மேபே கம்பல தமை மகே டியூட்டியாக திப்பு ஏ தமை மகே ஜீவித்தே நம்ம இத்தனை தேட்ட அவருது தயக்கு தர கத்தவுனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நே கப்பட்டிக்கம தன்னோனே கப்பட்டிக்கம நே கப்பட்டிக்கம மோனாவத கேளம இகனகத்தே நீ ஹாஜியார் மகத்துருன்கேன் தமாய் என்ன சொல்லின்றார்கள். முஸ்லீம் அல்ல ஒரு அந்நியன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றான். எங்களை பத்தி இருக்கிற இன்றைக்கு கருத்து அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுகின்றான். எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்க்கை இதா, எப்படிப்பட்ட வாழ்க்கையை காட்டி தந்தார்கள். தூண்ல கட்டி இருக்கிறாங்க, ஒரு ஒரு காஃபிரை பிடிச்சிட்டு வந்து மஸ்ஜித் நபவியில தூண்ல கட்டி இருக்கிறாங்க, பள்ளி தூண்ல. இப்ப மூணு நாள் ஆவிருச்சு, மூணு நாளைக்கு பின்னால அவரை அவுத்துடுறாங்க, போங்க. இப்ப என்ன சொல்றாரு, இந்த வாழ்க்கையில எனக்கு மிக வெறுப்பான ஒரு மனிதர் இருக்க வேண்டியிருந்தா அது முகம்மதாத்தான் இருந்தாரு. ஆனா இன்றைக்கு இந்த வாழ்க்கையில மிகவும் விருப்பமான ஒரு மனிதர் முகம்மது. என்ன வாழ்க்கையில மிக வெறுப்பான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமாக இருந்தது. ஆனா இன்றைக்கு எனக்காக விருப்பமான மார்க்கம் இஸ்லாம். என்ற வாழ்க்கையில மிக மோசமான தோழர்கள் என்றா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் தான் வெறுப்பானவங்களாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு எனக்காக விருப்பமானவங்க இவங்க தான். எனக்கு இஸ்லாத்தை தழுவோனும், நான் முஸ்லீமாக ஆகணும் அப்படின்னு சொல்லி கையில இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். கண்ணியமானவர்களே மன்னிச்சுக்கோங்க, நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா நினைக்கவான அந்த 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 மனிதனை கொண்டு வந்து தூண்ல கட்டி வச்சுட்டு எந்த சஹாபியும் டைம் போட்டு டைம் டேபிள் போட்டு வைத்து நின்று see this is Old Testament and this is New Testament, this is Sanskrit, this is Tripitaka, this is Ved, Hamved, Yajurved, Samved, this is Islam and this is comparative religion. Allah subhanahu wa ta'ala concept of God in Islam and Buddhism and Christianity and Jew yaarume anga poyitu paadam nadathalla. Hadithudaiya kitab eduthu paarenga, periya periya scholars var anga poyitu valanda idhula than ikkudhu Islam meka valanda மே திரிபிடகே தியனதே மே இஸ்லாம் தியனதே ஈக்குவல் பிட்வீன் இஸ்லாம் அண்ட் புத்திசம் நடந்து கொள்ற முறைய பார்த்தோம். ஒற்றர் நடந்து கொள்ற முறை, ஒற்றர் பண்பாக நடந்து கொள்ற அந்த பண்பை பார்த்து உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நீங்க மட்டும்தான். எனவே நான் இஸ்லாத்தை தழுவோனும். கண்ணியமானவர்களே அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாத்தின் புனிதத்துவம், இதுதான் எங்களுக்கு காட்டித்தரப்பட்ட வழிமுறை. ஆனா இன்றைக்கு எங்களை பத்தி எவ்வளவு தப்பான கருத்து பேசுகின்றார்கள். ஏன் நாங்க இன்றைக்கு சொத்து செல்வம் ஆட்சி அதிகாரம் அடிமைப்பட்டுட்டோம், மற்றவங்களை பத்தி கணக்கில்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இன்றைக்கு கூட எந்த அளவுக்குண்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அநேகமாக படிக்கக்கூடியவங்களுக்கு லண்டனுடைய மிக முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டர் ஆப்கானிஸ்தானுக்கு போய் அங்க உள்ள தாலிபான்களோ பிடிபட்டுட்டாங்க. அவ பிடிபட்டதுக்கு பின்னால, பிடிபட்டு விட்டுட்டு வந்ததுக்கு பின்னால பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறா. என்ன தெரியுமா அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றா, தாலிபான் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களை அடிச்சு விரட்டுறதுக்கு நீங்க பம்ஸ் போட தேவல்ல, நீங்க பெரிய பெரிய ப்ரபகண்டா செய்ய தேவல்ல, ஒரே ஒரு வேலை செய்யுங்க, அங்க பெண்களை அனுப்பி உடுப்பெல்லாம் தலைச்சு விடுங்க, அந்த பக்கத்தில் இருக்கவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அந்த தாலிபான்கள். என்ன பிடிச்சி அவ சொல்ற, ஒரு பொம்பளை ஜேர்னலிஸ்ட் அவ சொல்ற, என்ன பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, ரவுனுக்கும் சுத்துல தாலிபான் அந்த இருக்கிறாங்க. எல்லாரும் கீழே பார்த்து கொண்டு ஒரு மணித்தியாலத்துக்கு மேல யாருமே என்னோட பேசல, யாருமே என கிட்ட வரல. ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னால ஒரு பெண் வந்தா முழுக்க மூடிக்கொண்டு வந்து என்ன பரிசோதிக்க ஆரம்பிச்சா. அந்த நேரத்தில் நான் விளங்கிக் கொண்டேன், என்கிட்ட ஏதாவது பொருட்கள் இருக்கும்ன்ற பயத்துலதான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற நினைப்புல நான் என்ன செஞ்சேன், ஏண்ட உடுப்ப களைஞ்சி வீசினேன். ஏண்ட உடுப்ப களைஞ்சி வீசினதான் தாமதம், ஒருவரை கூட காணல், எல்லாரும் விரண்டோடி விட்டார்கள். இதுதான் முஸ்லீம்கள், நான் பார்த்த முஸ்லீம், இதுதான் உண்மையான அந்த நிலைமை அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கு இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இஸ் பியூரிட்டி, இஸ்லாம் கம்ப்ரிஹென்சிவ், இஸ்லாம் இஸ் கம்ப்ளீட். ஆனா இன்றைக்கு நாங்க மற்ற மக்களுக்கு கொடுக்கிற தாவத் என்ன, இஸ்லாத்தை பத்தி தப்பான கருத்து, இஸ்லாத்தை பத்தி மோசமான கருத்து, படிக்க தேவையில்ல. என்னோட பிராக்டிக்கல் நாங்க வாழ்ற வாழ்க்கை இருக்குதே இதே போதும், ஒழுங்கான முஸ்லீமாக நானும் நீங்களும் வாழ ஆரம்பிச்சா எல்லா இடங்களிலும், என்னோட வீட்டுல, என்னோட ரோட்ல, பஜார்ல, என் பஸ்ஸுக்குள்ளால நான் ஒரு முஸ்லீம், நான் எப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ளவனாக இருக்கணும், இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாம, இன்னொரு மனிதனுக்கு துன்பம் கொடுக்காம, மற்ற மனிதனுடைய பேக்ல ஏந்த மேல் படாம, நான் மற்ற மனிதனுக்கு சிரமம் கொடுக்காம நான் இருக்கணும். பஸ்ஸுக்குள்ள மட்டும் அவன் ஒரு மனித நேயத்தை காட்டினா அதுவே போதும் அவனுடைய ஹிதாயத்துக்கு. கண்ணியமானவர்களே அன்பானவர்களே, இஸ்லாம் சொல்லித்தார பாடம் இதுதான். நாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த பிராக்டிக்கல் லைஃப் நடக்க ஆரம்பிச்சோம் என்றா, மனித நேயம் உள்ளவர்களாக இருக்க ஆரம்பிச்சோம் என்றா, இன்றைக்கு யூஎன் பேசுது, யுனைடெட் நேஷன் என்ன தெரியுமா பேசுது, ஹியூமன் ரைட்ஸ், இது ஒரு தனியான ஒரு தலையங்கம். ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுது, மனித உரிமை மீறுதல் எங்க பார்த்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பொலிட்டிக்கல், அதே மாதிரி எக்கனாமிக், எஜுகேஷன், மெடிசின், லோ, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. என்னோட நாட்டில் இன்றைக்கு சௌக்கிய டிபார்ட்மெண்ட் அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, மினிஸ்டர் மார் என்ன சொல்றாங்க, அரசாங்கம் என்ன சொல்லுது, வெறுமனே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், மனித உரிமை மீறுதல், ஹியூமன் ரைட்ஸ் எந்த இது இடமும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு வைத்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு UN எங்கேயாவது ஹியூமனிட்டி, மனித நேயம், நான் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாம நடக்கணும், பொறுப்பை நான் சரியா செய்யணும், நான் ஜனாதிபதியா குடிமக்களோட நல்ல முறையில நடக்கணும், நான் ஒரு மந்திரியா எந்த ஊருக்கு கீழால் உள்ள மக்களோட நல்ல முறையில நடக்கணும், நான் ஊருடைய தலைவரா நல்ல முறையில நடக்கணும், மற்றவங்களுடைய கஷ்ட துன்பங்களை அறிஞ்சு செயல்படணும், நான் பள்ளியுடைய ட்ரஸ்டியா பள்ளியில வேலை செய்யக்கூடியவங்க பள்ளிக்கு வரக்கூடியவங்க ஊர்ல உள்ளவங்க அவங்களோட எப்படி நான் நடக்கணும், ஸ்கூல்ல பிரின்சிபலா நான் ஸ்கூல்ல எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும், ஒரு வாப்பா வீட்டுல எப்படி நடக்கணும், ஒரு நானா அவனுடைய ரோல் மாடல், அவன் ஒரு நானான்ற வகையில, ஒரு வாப்பான்ற வகையில, உம்மான்ற வகையில, வைஃப்ன்ற வகையில, ஹஸ்பண்ட்ற வகையில, அவங்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கத்திலே இன்னொரு மனிதனுக்கு அந்த காலடி எடுத்து வைக்கிறது கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா மனித நேயம் உள்ளவனாக மாறினாண்டா உலகத்துல ஹியூமன் ரைட்ஸுக்கு பில்லியன் ட்ரில்லியன் செலவழிக்கிறாங்க, அந்த செலவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது, எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. ஏ ஒவ்வொருத்தரும் மற்றவங்களை பத்தி கவலைப்படுறாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள், முழு நாட்டிலே ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது தெரியுமா, எங்கட பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய வாகனங்கள் எல்லா பள்ளியிலையும், இந்த பகுதியில எப்படியோ தெரியாது, இந்த பகுதியில இல்ல, நீங்க கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டா டவுன் ஏரியாவுக்கு இங்கிருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு அந்த வாகனத்தை அங்க தேடுங்களே, இந்த வாகனத்தை அங்க தேடுங்களே, வீட்டு கேட்டுக்கு முன்னால நிப்பாட்டிக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு நினைக்கிறது ஏண்ட வாகனம், ஏண்ட ரோட், ஏண்ட பெட்ரோல், எனக்கு நினைச்ச மாதிரி போகலும். ஒவ்வொருத்தரும் வாகனத்தை பார்க் பண்றதுக்கு முன்னால யோசிச்சு இப்படித்தான் நான் பாஸ் பண்ணணும், அங்கல பிரச்சனை ஏற்படப்படாது, இங்கல பிரச்சனை ஏற்படப்படாது, யாருக்கும் சிரமம் இருக்கப்படாது, நான் சரியா வாகனத்தை பாஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கடா இன்னைக்கு பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு தெரியும் பாருங்க, நீங்க ரிப்போர்ட்டை வரட்டி பாருங்க, நாட்டுடைய முக்கியமான ஸ்கூலில் கிட்ட வாகனம் போகலா, ஏ அந்நியவங்களால வழக்கு போட்டு வெட்டி உள்ளால எங்கேயோ இறங்கணும், ஏ நாங்க எங்களுக்கு தந்த சலுகைய நாசமாக்கி கொண்டுட்டோம், மனித நேயத்தோட நடக்கல, மத்தவங்களை பத்தி யோசிக்கல, அதனால இன்றைக்கு நஷ்டம். வாகனத்தை பாட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம், பின்னுக்கால ஓ நடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, கவுது கவுலத்தியலா தொப்பிதாலா பலண்டுக முஸ்லீம் கத்திய தெளிவா சொல்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்காக வேண்டி கேட்டுக்கொள்றோம், நாங்க ஒவ்வொருத்தரும் மனித நேயத்தோட இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாம நடக்க ஆரம்பிக்க முயற்சி செய்வோம்டா. அது வீட்டிலிருந்து ஆரம்பிச்சு பெற்ற தாய் தகப்பன் உத்தா உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்நியவங்க என்று சொல்லி எல்லாரோட ஒவ்வொருத்தரும் மனசை நோய்க்காம நடக்க ஆரம்பிச்சோம்டா, நிம்மதி சந்தோஷம் ராகத்தை தேடி தேடி பறிச்சு பறிச்சு இரவு பகலா பிசினஸ் செஞ்சு எடுக்க தேவல்ல. அல்லாஹ் வீட்டுக்குள்ள ரஹ்மத்தை பரக்கத்தை கொண்டு வந்து போடுவான். ஒவ்வொரு மனிதனுடைய துவா போதும். நீங்க போறீங்க, யாருக்கும் சிரமம் இல்லாம போறீங்க, அவன் கையோ சத்தியா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்து சொல்லி ஒரு துவா செஞ்சா போதும் எங்கட ஈடேற்றத்துக்கு. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த ஆயத்துல பின்னால இன்னும் பாசல விஷயங்கள் இருக்குது, எனக்கு தந்த நேரம் முடிஞ்சிருச்சு. நாங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து வைக்கக்கூடிய காலடிகளை அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமான முறையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எல்லா நிலையிலும் நாங்கள் செய்த பாவங்களை குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயாக, எங்களோட பெற்றோர்களுக்கு செய்த மோசடிகளை மன்னித்தருள்வாயாக, எங்களை தண்டிச்சிடாதே ரப்பே, பெற்றோருடைய மனசு நோவடிச்சு கொண்டிருக்கின்றோம். இருக்கின்றோம், பெற்றோருடைய மனசுக்கு அல்லாஹ் வெறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பெற்றோரல்ல மகிழ்ச்சி நடத்தக்கூடியவங்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. பெற்றோருடைய துவாக்களை பெற்ற நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவங்களா ஆக்கிடுவாயாக. மற்ற மனிதர்களை மதித்து நடக்கக்கூடியவர்களா ஆக்கி வைப்பாயாக. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலச்சையும் மற்றவர்கள் சிரமப்படாமல் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா நிலையிலும் முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சருள்வாயாக. இந்த நாட்டில் இஸ்லாத்தின் முஸ்லீம்களுக்கும் உதவி செஞ்சருள்வாயாக. மதரசாக்களை, மர்க்கஸ்களை, கான்காக்களை, தீனுடைய கோட்டைகளை, தீனுடைய இடங்களை, முஸ்லீம்களுடைய உடைமைகளை, முஸ்லீம்களுடைய சொத்து செல்வங்களை, பெண்களை அனைவரையும் நூற்றுக்கு நூறு பாதுகாத்தருள்வாயாக. சிலை வணங்கியலுக்கு முன்னால் முஸ்லீம்களை கேவலப்படுத்திடாதே, முஸ்லீம்களை இழிவாக்கிடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கைகளை மற்ற மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக ஆக்கி தந்தருள்வாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்வாயாக, பெருமையை விட்டு பாதுகாத்தருள்வாயாக, பணிவ தந்தருள்வாயாக, மற்றவர்களோட இறக்க தன்மையை தந்தருள்வாயாக, நல்ல முறையில நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. கலிமா உடனே வாழ்ந்து கலிமா உடனே மரணிக்க கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.